നേത്രലിംഗം.
കൗരവ സഭാനായകരവുകളെ, சென்ற ஜனாதிபதியினுடைய சிம்மாசன உரை சம்பந்தமாக மூன்றாவது நாள் விவாதத்திலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே எனக்கு முன்பு பேசிய பிரசன்ன ரணதுங்க அவர்கள் சர்வகட்சி அரசினுடைய தேவையை பற்றி கூறியிருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பினராகிய நாங்கள் உண்மையிலே நாடு இன்று அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக மிகவும் ஒரு நெருக்கடியான கட்டத்திலே இருக்கின்ற இந்த நேரத்திலே சர்வகட்சி அரசினுடைய தேவையை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம், உணர்ந்து கொள்கின்றோம். அனைத்து கட்சிகளும் இணைந்து அப்படி ஒரு அரசாங்கம் உருவாகுமானால் நாங்கள் நிபந்தனைகளோடு இந்த அரசிலே இணைந்து செயல்படுவதற்கு நாட்டு மக்களினுடைய நன்மை கருதி தற்பொழுது உள்ள சூழ்நிலை கருதி இணைந்து செயல்பட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் கடந்த காலங்களிலே ஆளுங்கட்சிகளும் எதிர்கட்சிகளும் அப்பப்போ தமிழ் மக்களை ஏமாற்றியதும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்திலே தமிழ் மக்களை ஏமாற்றியதையும் நல்ல அனுபவங்களாக கொண்டு நல்ல பாடங்களாக கொண்டு நாங்கள் எழுந்தமானமாக ஏமாற்றுத்தனமாக உங்களுக்கு ஆதரவு தருவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களுக்கு தெரியும், யுத்தம் முடிந்த பின்பு ஐநா ஆணையாளரிடம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தமிழ் மக்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு தீர்வு, அதாவது மாகாண சபைகள் முறைமை ஊடாக வந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஊடாக வந்த ஒரு தீர்வினை பலப்படுத்துவதற்கு 13++ என்று சொல்லிக் கொண்டிருந்தவர். ஆனால் எந்தவித நடவடிக்கைகளும் தமிழ் மக்களுக்காக தீர்வு முயற்சியில் செய்யாமல் விட்டவர்கள். நல்ல அனுபவங்கள் எங்களுக்கு. அதேபோல்தான் கடந்த நல்லாட்சி அரசாங்கம் என்று சொல்லிக்கொண்டு 4.5 வருடங்கள் பேச்சுவார்த்தை மூலமாக தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வினை பெறுவதற்காக எங்களுடைய கட்சி தலைவர் சம்பந்தனையாவை ஒவ்வொரு முறையும் ஏமாற்றி அவரை நம்ப வைத்து எங்களுடைய ஆதரவை 16 பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு நீண்ட காலமாக இப்பொழுது ஜனாதிபதியும் அதே நேரம் அன்று ஜனாதிபதியாக இருந்த மைத்ரி அவர்களும் இணைந்து எங்களை ஏமாற்றிய வரலாறு இருக்கின்றது. ஆகவே வீட்டை எல்லாம் நாங்கள் பார்த்துக் கொண்டு உங்களை கண்ணை மூடிக்கொண்டு இந்த சர்வகட்சி அரசாங்கத்திற்கு ஆதரவு தருவதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆளுங்கட்சி ஒரு தீர்வை தந்தால் கொடுக்க நினைத்தால் எதிர்கட்சி கெடுக்கின்றார்கள், அந்த வரலாறு இருக்கின்றது. எதிர்கட்சி ஒரு தீர்வை வழங்குவதற்கு தயாராக இருந்தால் ஆளுங்கட்சியினர் அந்த தீர்வை இந்த பாராளுமன்றத்திலேயும் எரிக்கிறதுக்கும் அவர்கள் தயாராக இருந்த வரலாறு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இவற்றை உன்னிப்பாக எங்களுடைய மக்களுக்கு அது நல்ல ஒரு விடயமாக இருந்தால் மட்டும் ஆதரவு தருவதற்கு நாங்கள் தயாராக இருப்போம். கடந்த காலங்களிலே எங்களுக்கு தெரியும், 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நல்லாட்சி காலத்தில் இருந்தார்கள், திட்டமிட்டு எங்களை எங்களுடைய மக்களிலிருந்து அந்நியப்படுத்தி பிரித்தெடுத்து அதன் பின்பு நாங்கள் கடந்த தேர்தலிலே 10 பாராளுமன்ற உறுப்பினராக இங்கே வந்தோம். நீங்கள் அந்த சகுனி விளையாட்டை, அது இப்பொழுது ஜனாதிபதியாக இருக்கலாம் அல்லது கூட்டு அரசாங்கமாக எண்ணிக்கொண்டிருக்கின்றவர்களாக இருக்கலாம் அல்லது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எல்லோரும் இணைந்தும் நீங்கள் எங்களை மீண்டும் மக்கள் எங்களுடைய மக்களிடமிருந்து பிடிப்பதற்கு நீங்கள் முயற்சிப்பீர்களாக இருந்தால், எங்களுடைய ஆசனங்களை வெட்டி குறைத்து 4-5 நீங்கள் கொண்டு வருவதற்கு நீங்கள் முயற்சிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் மீண்டும் ஒரு தடவை ஏமாற மாட்டோம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். இன்று இந்த யுத்தம் காரணமாக, குறிப்பாக 2009 யுத்த நிறைவிலே எங்களுடைய மக்கள் ஆயிரக்கணக்கிலே காணாமல் போனார்கள். அவர்கள், அந்த மக்களினுடைய உறவுகள், பெற்றோர்கள் போராட்டம் தொடங்கி இன்று 2000 நாட்களை கடந்து நிற்கின்றது. அவர்கள் கண் முன்னாலே ஒப்படைக்கப்பட்ட அந்த மக்கள், அந்த மக்கள் இன்று 2000 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று கிளிநொச்சியில் வடகிழக்கின் 8 மாவட்ட மக்களும் இணைந்து இந்த 2வது நாளை, நிறைவு நாளை, அவர்கள் இங்கு ஒரு போராட்டத்தின் ஊடாக, கிளிநொச்சியிலே ஒரு போராட்டத்தின் ஊடாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே ஒளிப்பதிவு நிறுத்தப்பட்டிருந்தாலும் கூட இது ஒரு ஒரு நாங்கள் நினைக்கின்றோம், திட்டமிட்டு நீங்கள், நாங்கள் இதை படத்தை பிடித்தால், ஒரு சுலோகங்களை பிடித்தால், புலிக்கு ஆதரவாக, புலிக்காக அஞ்சலி செய்கிறார்கள் என்ற ஒரு உடனடியான ஒரு பிரச்சாரத்தை செய்திருந்தீர்கள். இதுதான் இங்கே நடக்கிறது காலம் காலமாக. சிறுபான்மையினர் ஒதுக்கப்படுவது இங்கு மட்டுமல்ல, எல்லா இடங்களும், வடகிழக்கு முழுவதும் இந்த பாராளுமன்றத்திலேயும் சிறுபான்மையின மக்களினுடைய பிரதிநிதிகள், அவர்கள் தங்களுடைய பேச்சு சுதந்திரத்திலிருந்து, கருத்து சுதந்திரத்திலிருந்து அவர்கள் மறுக்கப்படுகிறார்கள், தடுக்கப்படுகின்றார்கள். இதற்கும் நீதிமன்றங்களுக்கு. ஆகவே உண்மையிலே அந்த மக்கள் கடந்த 2017 ஆண்டு பிப்ரவரி மாதம் 20 தேதி வீதிகளிலே தொடங்கிய போராட்டம் இன்று 2000 நாட்களை கடந்து 121 பெற்றோர்களை இழந்து இன்று அவர்களுடைய போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. அந்த போராட்டத்துக்கு நாங்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பினராகிய நாங்கள், இன்று இந்த சபையிலே முழுமையான ஆதரவை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று 121 பெற்றோர்கள், அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய உறவுகள், போராட்ட களத்திலே இருந்தவர்கள், அகிம்சையான போராட்ட களத்திலே, ஜனநாயக வழியில் இருந்தவர்கள் நோய்வாய்ப்பட்டு வயது முதிர்ச்சியினால் அவர்கள் இறந்திருக்கின்றார்கள். அந்த இறப்பை சாதாரணமாக விட்டுவிட முடியாது. அந்த இறப்பும் கூட இந்த அரசாங்கத்தினுடைய கொலை பட்டியல்களுக்குள்ளே பெற வேண்டிய ஒரு விடயம். அவர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்களை வீதிகளில் இறங்கி போராட வைத்து கொல்லப்பட்டார்கள். அதற்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இந்த போராட்டங்களுக்கு என்ன தீர்வு இருக்கின்றது? இன்று கோட்டாகோபம், இந்த காலிமுகத்தில் போராட்டம், உண்மையிலே அந்த போராட்டம் அரசியல் ரீதியாக, அரசியல் கலந்ததன் காரணமாகத்தான் அந்த போராட்டம் இன்று நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த எங்களுடைய இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டம் தூய்மையான ஒரு போராட்டம், அரசியல் கலப்பில்லாத போராட்டம். அதனால் தான் இன்று வரைக்கும் அவர்கள் உயிர் மூச்சை கொடுத்து உணர்வு பூர்வமாக அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசியல் போராட்டம் இங்கே நடந்தது அரசியல் போராட்டம், அரசியல் கலந்ததன் காரணமாகத்தான் அந்த போராட்டம் முதல் தோல்வி, முதல் ஒரே ஒரு வெற்றியை தான் பெற்றிருக்கின்றதே தவிர அடுத்த வெற்றிகள் எதையும் அவர்கள் பெற முடியாமைக்கு போனதுக்கு காரணம் அங்கே அவர்களுடைய அரசியல் ரீதியான கலப்பு, அரசியல் கலந்ததன் காரணமாகத்தான் அந்த போராட்டம் இப்பொழுது தோல்வியடைந்து அவர்கள் வீடுகளுக்கு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த போராட்டம், இந்த மக்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும். சர்வதேச ரீதியான ஒரு விசாரணை தேவை என்று அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு இங்கே உள்ளக பொறிமுறை ஊடாக அவர்களுக்கு நீதி கிடைக்காது. ஆகவே சர்வதேசம் தலையிட வேண்டும். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்களிலே அவர்கள் குற்றவாளிகள் இனங்கண்டு தண்டிக்கப்பட வேண்டும். சென்ற உயிர்கள் வருமா இல்லையா என்பது அடுத்தபடியும் இன்று கடற்கரைகளிலே இன்று பிணங்கள் ஒதுங்குகின்றன, சடலங்கள் ஒதுங்குகின்றன. யாருடைய சடலங்கள் என்று தெரிய முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது. அன்று யுத்தத்திலே காணா மக்கள் ஆக்கப்பட்ட எங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், அதேபோல் இப்பொழுது இந்த போராட்ட காலத்திலே இருந்த இளைஞர்களாக இருக்கலாம், யார் என்று தெரியவில்லை. அதற்கான விசாரணைகள் இல்லை. ஒவ்வொரு நாளும் சடலங்கள் கடற்கரையிலே மிதக்கின்றன தவிர அது சம்பந்தமான விசாரணைகள் இல்லை. ஆகவே இது சம்பந்தமாக அரசாங்கம் தீர்மானமா மிக்க முடிவுகளை எடுத்து தமிழ் மக்களுடைய தேவைகளை அரசியல் ரீதியான விடயங்களிலே முழுமையான ஒத்துழைப்பு தந்தால் நாங்கள் இந்த அரசாங்கத்தோடு இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம். இல்லையே நிச்சயமாக இந்த அரசியல் தீர்வு பிரச்சனை, தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாத பட்சத்திலே நிச்சயமா இங்கே இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளும் ஒருபோதும் தீர்த்து வைக்கப்பட போவதில்லை என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.
கௌரவ சபாநாயகர் அவர்களே, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஆற்றிய கொள்கை பிரகடன உரை தொடர்பில் இடம்பெறுகின்ற வாத பிரதிவாதங்களில் கலந்து கொண்டு எனது கருத்துக்களையும் முன்வைப்பதற்கு வாய்ப்பு வழங்கியமை குறித்து முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டிருந்த ஒரு யுகத்தில் அதை சவித்துக் கொண்டிராமல் ஒரே ஒரு விளக்காக இருந்து இந்த நாட்டுக்கே ஒளி தருவதற்கு முன்வந்தவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் என்பதை யாவரும் அறிவோம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சே அவர்கள் இந்த நாடு முகம் கொடுத்திருந்த நெருக்கடி நிலைமையில், இந்த அரசுக்கு எதிராக எழுந்திருந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இந்த நாட்டின் பிரதமர் பதவியை பொறுப்பேற்பதற்கு முன்வருமாறு நாடாளுமன்றத்தில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் கோரிக்கை விடுத்திருந்த நிலையில், ஆசை இருந்தும் அச்சம் காரணமாக பலரும் பின்வாங்கியும் நிபந்தனைகளை விடுத்தும் தப்பித்துக் கொண்டும் இருந்த நிலையில் இந்த சவாலை தைரியமாக ஏற்க முன்வந்தவர் கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். எந்த ஒரு விடயம் குறித்தும் நடைமுறை சாத்தியமாக சிந்தித்து முடிவெடுக்கும் நாம் இந்த நாட்டின் சவால்களை மிகுந்த இக்காலகட்டத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களின் ஆற்றல் குறித்து திடமான நம்பிக்கை கொண்டிருந்தோம். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சே அவர்கள் அரசியல் சதி காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்ய இருந்த நிலையில், பதில் ஜனாதிபதியாகவும் இடைக்கால ஜனாதிபதியாகவும் பொறுப்பேற்று எமது நாடு முகங்கொடுத்து வருகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வினை தேடித்தரக்கூடியவர் கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை என்ற உறுதியான நம்பிக்கை எம்மிடம் இருந்ததால் எமது ஆதரவினை பகிரங்கமாகவே அவருக்கு வழங்க முன்வந்திருந்தோம். நாம் சுயலாபம் கருதி பொது நோக்கை வெறுத்து அலையும் கூட்டம் அல்ல. பொதுநோக்கு கருதி சுயலாபங்களை வெறுக்கும் நாட்டம் கொண்டவர்கள் நாம். நாம் வெல்லும் பக்கம் நின்றவர்கள் அல்ல, நிற்கும் பக்கத்தின் வெற்றிக்காக நாம் உழைப்பவர்கள். அவரை இவரை நம்புவது என்பதற்கு அப்பால் கனிந்து வந்திருக்கும் சூழலை சரிவர பயன்படுத்தி எமது இலக்கை நாமே எட்டிவிட எம்மை நாமே நாம் முழுமையாக நம்புகின்றோம். நாடாளுமன்றத்தில் நடந்த ஜனாதிபதி தேர்தலில் கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெல்வாரா இல்லையா என்பதற்கு அப்பால் எமது தேசத்தின் இன்றைய பொருளாதார சவால்களை அவரே வெல்வர் என்று அவரை நாம் அரசியல் துணிச்சலோடு ஆதரித்தோம். நாம் விரும்பியது போல் கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களே ஜனாதிபதியாக சிம்மாசனம் ஏறி இருக்கின்றார். தனது சிம்மாசன உரையில் அவர் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகாண சர்வகட்சி அரசுக்கான அழைப்பை விடுத்துள்ளார். இது ஒரு அரிய வாய்ப்பு. சகல தரப்புடனும் இணைந்து சகதமிழ் தரப்பும் இதை சரிவர பயன்படுத்த முன்வர வேண்டும். இலங்கை இந்திய ஒப்பந்தம் தொடக்கம் அதை ஏற்றவர்கள் ஏற்காதவர்கள் உட்பட வரலாறெங்கும் இதுவரை காலமும் நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்புகள் யாவும் பன்றிக்கு முன்னால் போடப்பட்ட முத்தாகவே கடந்து போய்விட்டன. இன்று கணிந்துள்ள அரிய வாய்ப்பையாவது சுயலாபம் அற்று அறிவார்ந்து சிந்தித்து சரிவர பயன்படுத்த முன்வர வேண்டுமாறு சக தமிழ் தரப்பினருக்கு நான் மீண்டும் பகிரங்க அழைப்பு விடுக்கின்றேன். ஒரு நாட்டின் தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் 50 அம்ச திட்டத்தை முன்மொழிந்திருக்கின்றார். அதில் தமிழ் பேசும் மக்கள் சார்பாக நாம் முன்வைத்திருக்கும் 10 அம்ச கோரிக்கைகளும் உள்ளடங்கி இருக்கின்றன. இவைகளை நடைமுறைப்படுத்த அரசியல் கட்சி வேறுபாடுகளை கடந்து செயலாற்ற முன்வருமாறு நான் சகல கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கின்றேன். இந்த சந்தர்ப்பத்தில் நாட்டில் நிலவுகின்ற சவால்களுக்கு முகம் கொடுத்து நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு இருப்போரில் சிறந்த தேர்வு கௌரவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களே என நாம் நம்புகின்றோம். எமது தீர்க்க தரிசனமான முடிவு இறுதியில் வென்றது. அது எமது நடைமுறை சாத்தியமான வழிமுறைக்கு கிடைத்த மேலும் ஒரு வெற்றியாகும். அதேபோன்று நமது தேசிய நல்லிணக்கம் நோக்கிய பயணத்திற்கு மேலும் பல சேர்ப்பதற்கு இத்தெரிவு சாதகமானதாகும். ஜனாதிபதி தெரிவில் தமது ஆதரவினை நாளை சொல்கிறோம், நாளை மறுநாள் சொல்லுகின்றோம், வாக்கெடுப்புக்கு முன் சொல்லுகின்றோம், பின்னர் சொல்லுகின்றோம் என நாங்கள் சாக்கு போக்கு கூறவில்லை. சக தமிழ் அரசியல் தரப்பினர் நாடாளுமன்ற வாக்கெடுப்பில் கலந்து கொண்டு விட்டு இப்பொழுது கருப்பாறுகளை தேடுவதாக பாசாங்கு காட்டிக்கொண்டிருக்கின்றனர். ஜனாதிபதி அவர்களது வெற்றியில் தமிழ் அரசியல் தரப்புகளின் பங்களிப்பு காத்திரமாக இருந்திருந்தால் அது எமது மக்களின் நலன்களுக்கு மேலும் வாய்ப்பாக அமையும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும். வளமையாக செய்கின்ற எமது மக்களுக்கான துரோகத்தையே இம்முறையும் சக தமிழ் அரசியல் தரப்புகள் செய்துவிட்டு இன்று கருப்பாறு அரசியலை முன்னெடுத்து வருகின்றன. புலித்தோல் போர்த்திய ஆடுகளாக தம்மை காட்டிக் கொள்ளுகின்ற கருப்பாடுகளும் கருப்பாடுகளான கருப்பாடுகளும் கருப்பாடுகளை தேடுவதாக கூறுகின்றன. இந்த கருப்பாட்டு அரசியல் அநேகமாக அடுத்த ஏதாவது ஒரு தேர்தல் வரை மேய்ந்து கொண்டே இருக்கும் என்ற எமது மக்கள் முணுமுணுக்கின்றதை கேட்கக்கூடியதாக இருக்கின்றது. இன்று எமது நாடு முகம் கொடுத்திருக்கும் தலையாய பிரச்சனைகளை படிப்படியாக தீர்ப்பதற்கான நம்பிக்கை தரும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் அனைத்து பிரச்சனைகளும் முழுமையாக தீர இன்னும் சில காலம் எடுக்கும். இந்த பிரச்சனைகளிலிருந்து மக்கள் பிரதிநிதிகளான நாம் ஒளிந்திருக்கவோ அல்லது தட்டி கழித்தோ சென்றுவிட முடியாது. அந்த வகையில் நான் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள கரத்தொழில் அமைச்சு சார்ந்த நாடளாவிய ரீதியில் வாழ்ந்து வருகின்ற கரத்தொழிலாளர்களை நேரில் சந்திப்பதற்கென அந்தந்த பகுதிகளுக்கு சென்று வருகின்றேன். இந்த நாட்டில் 10 லட்சத்திற்கு அதிகமான கரத்தொழிலாளர்கள் வாழ்ந்து வருகின்றனர். சுமார் 60,000 வரையிலான நன்னீர் வேளாண்மை செய்கையாளர்களும் வாழ்ந்து வருகின்றனர். இந்த மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தி அடிப்படை வசதிகள் ரீதியில், பொருளாதார ரீதியில், பொருத்தமான சந்த வாய்ப்பு ரீதியில், சமூக ரீதியில், கல்வி சுகாதார ரீதியில் என பல வழிகளிலும் இவர்களுக்கு உதவ வேண்டும். அதே நேரம் இந்த நாட்டின் அனைத்து மக்களுக்குமான போசாக்கினையும் உறுதிப்படுத்த வேண்டும். அந்த வகையில் கடந்த வாரங்களில் தென் மாகாணம், மேல் மாகாணம், வடமேல் மாகாணம், வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணத்திலும் பல கடற்தொழில் பகுதிகளுக்கு சென்று கடற்தொழிலாளர்களை நேரில் சந்தித்து வந்திருக்கின்றேன். தற்போதைய நிலையில் எரிபொருள் பிரச்சனை காரணமாக கடற்தொழிலாளர்கள் தொழில் ரீதியாக பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2-3 மாதங்களாக தொழிலின்மையால் அவர்கள் வாழ்க்கையில் விரக்தி அடைந்திருப்பதை என்னால் அவதானிக்க முடிகின்றது. அந்த விரக்தி சில நேரங்களில் ஆக்ரோஷமாகவும் வெளிப்படுகின்றன. அது இயல்பு. எனவே எமது கடற்தொழிலாளர்களின் எரிபொருள் பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் நான் பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றேன். இன்னும் சில தினங்களில் அப்பிரச்சினையை தீர்க்க முடியும் என்ற நம்பிக்கையை இந்த சபையில் முன்வைக்கின்றேன். இத்தகைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கின்ற நிலையில் எமது ஜனாதிபதி அவர்கள் தனது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளதுவாறு தேசிய உற்பத்தியை அதிகரித்து கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்துவதுடன் அதிக அளவில் அந்நிய செலவாணியை ஈட்டுக் கொள்வதற்கும் உணவு பாதுகாப்பினை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கும் நாட்டு மக்களின் போசாக்கு நிலையை உறுதிப்படுத்துவதற்கும் உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் இடையிலான நியாயமான விலையை பேணுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என நான் நம்புகின்றேன். இந்த நாட்டினதும் நாட்டு மக்களினதும் மேம்பாட்டினை பிரதிபலிப்பதாகவே ஜனாதிபதி அவர்களின் கொள்கை பிரகடன உரை அமைந்திருக்கிறது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தமிழ் மக்கள் பல காலமாக முன்கொடுத்து வருகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அரசியல் தீர்வினை பெற்றுக் கொடுப்பதானது அதில் ஒரு முக்கிய விடயம். எமது மக்களின் அன்றாட அத்தியாவசிய பிரச்சனைகளை நாம் எம்மால் முடிந்தளவு தீர்த்து வருகின்ற அதே வேளை சமகாலத்திலேயே அரசியல் தீர்வு குறித்தும் முயற்சித்து வருகின்றோம். அந்த வகையில் எம்மால் நீண்ட காலமாக முன்வைக்கப்பட்டிருந்த எமது அரசியல் ஜாப்பில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதில் ஆரம்பித்து மேலும் கால அவகாசத்தை வீணடிக்காமல் சகல தமிழ் தரப்பினர் முன்வர வேண்டும் என மீண்டும் பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கின்றேன். மலையக மக்கள் தொடர்பில் ஜனாதிபதி அவர்களது உரையில் விசேட அவதானம் செலுத்தப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்கது. பல்லாண்டு காலமாக அம்மக்கள் முகங்கொடுத்து வருகின்ற சமூக பொருளாதார மற்றும் அடிப்படை வசதிகள் சேர்ந்து அம்மக்களை மேம்படுத்த வேண்டியது அவசியமாகும். இன மத கட்சி போன்ற அனைத்து பேதங்களையும் கடந்து திறமை மற்றும் தகுதி அடிப்படையில் மக்களது எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற அடிப்படையினை உறுதிப்படுத்துவதானது மிக முக்கியமான விடயமாகும். இது இந்த நாட்டின் சிறந்ததொரு எதிர்காலத்துக்கான முன்னேற்பாடாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எமது புலம்பெயர்ந்த உறவுகளுடன் உறவுகளை பலப்படுத்திக் கொள்வது, தடை செய்யப்பட்டுள்ள புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளை மற்றும் முஸ்லீம் அமைப்புகள் மீதான தடைகளை அகற்றுவது, தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை, காணாமல் போன உறவுகளுக்கு பரிகாரம், எமது மக்களின் காணி நிலங்களை விடுவித்துக் கொள்வது உள்ளிட்ட பல பிரச்சனைகள் தொடர்பில் ஜனாதிபதி அவர்களுடன் கலந்துரையாடி வருகின்றோம். அதே நேரம் ஜனாதிபதி அவர்கள் பகிரங்கமாக விடுத்திருக்கின்ற சர்வகட்சி அரசாங்கம் குறித்த அழைப்பினை அனைத்து தரப்பினரும் ஏற்க முன்வருவது காலத்தின் அவசியமாகும் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். எமது மக்கள் மீண்டும் சுதந்திரமானதும் அனைத்து உரிமைகளையும் பெற்று நியாயமான வாழ்க்கை தரத்தை கொண்டவர்களாக வாழ்வதற்கான எதிர்கால அடிப்படையினை நாம் உருவாக்க வேண்டும். கடந்த கால தவறுகள் அனைத்தும் திருத்தப்படல் வேண்டும். அந்த வகையில் ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டினதும் நாட்டு மக்களினதும் நலன் கருதி எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் நாம் பக்கபலமாக இருப்போம் என்பதை கூறிக்கொண்டு இந்த சபையில் எமது அரசாங்கத்தால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமைக்கும் நாடாளுமன்றத்தின் அதிகார முறைமைக்கும் இடையிலான சமபலத்தை பேணக்கூடிய வகையில் 22வது திருத்த சட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இந்த வருடத்திற்கான மீளாய்வு வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. எனது அமைச்சின் கடல் தொழில் அமைச்சின் முன்னுரிமையாக உணவு பாதுகாப்பு, கடல் தொழில் சார்ந்தவர்களது வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்து உயர்த்துவதையும், அதேவேளை இந்த கடல் தொழில் கைத்தொழிலினை மேம்படுத்துவதற்கு உட்கட்டமைப்பினை வேலைத்திட்டங்களாக முன்னெடுக்க உள்ளேன். கடைசியாக கஜேந்திரன் அவர்களது 27-22 நாடாளுமன்ற உரையில் தனது தம்பி யுத்த காலத்தில் அரச படைகளால் கடத்தப்பட்டு துன்புறுத்தப்பட்டதாகவும் அதில் எனது பெயரை குறிப்பிட்டு எனது சம்பந்தம் இருப்பதாகவும் வெளிப்படுத்தியிருந்தார். அது உண்மைதான். அவரது தம்பி மாத்திரமல்ல, பல நூற்றுக்கணக்கானவர்களை நான் விடுவித்திருக்கின்றேன். அந்த வகையில் அதை வெளிப்படுத்தி அவருக்கு நன்றியை கூறிக்கொண்டு, ஆனால் துரவசமாக அவரது குழுவினரால் காணாமல் ஆக்கப்பட்டோரின், எனது தம்பி உட்பட எனது பாசத்திற்குரிய பல உறவுகளையும் இன்று வரையில் நான் தேடிக்கொண்டே இருக்கிறேன் என்பதையும் இங்கு நான் பதிய விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ. Honorable Ranjit Madhumandar, order please, Deputy Speaker will take the channel.
ஆரம்பகரந்தர்
கணயோஜ்ய கதாநாயகத்துமணி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபத்துமாகே பிரதிபத்தி பிரகாசனை சம்பந்தவ அதாஸ் பிரகாசகரன்னே பிதான்வைத்துமா சந்த பலே நிவை மேரட்டே தி பரகலே நிசா மேரட்டே பலேட பத்து ஜனாதிபதி வரை இத்துமா இத்துமா கதா உற்சாகரா மேரட்ட திப்ப தனட்ட கேன்னு அப்படி கண்ணோன கிரியாமார்க்க கூகிறேன். இத்துமா ஏ கண்ணோன கிரியாமார்க ஜாத்தியாந்தரையா தப்பிலங்க தியாகன் உதவு கனிமத் பக்ஷ உக்கம் இக்காவு கருகன மே என்ன இத்துமா யோஜனா கரா அபியானோ இத்துமா கிரியாதாம் ஹரியானவாதிக்கு மீரட்டே அரகல விப்ளவ அப்பே ஜீவித காலே கீபியா கத்தி இக்தா சமசிய ஹத்தைக்கு அசூனமே ஆயுதரம் மினிமரண விப்ளவத்தி அவருது திஹக ரட ஐதிகரகான விப்ளவத்தி නමුත් මේ රටේ තරුණය ජනතාවයි අරගල කරේ රට අල්ලන්නවත් මිනී මරන්නවත් නෙමෙයි රට බංකොලොත් වෙලා පාලකීන්ට යන්න කියන මේ විප්ලවකරේ ගොවියා පාරණ බැස්ස ඉතිහාසයේ ඉස්සල්ලාම අපිට පෝර ටික බෙහෙත් ටික නැහැ කියලා ඒ වගේම ගෑස් ටික තෙල් ටික නැහැ කියලා රටේ ජනතාව විලියෙද බැස්සා ඒකේ ප්‍රතිඵලයක් විදිහට ජනාධිපති අගමැති ඔක්කොම ගෙදර ගියා අභියාන නියෝජ්‍ය කතානායක දුමනි අදවන විට හදිසි නීතිය දාගෙන මේ අරගල කරුවන්ව මර්ධනය කරන්න යන අපෙන් සහයෝගය ඉල්ලන අපේ පාක්ෂිකයෝ අපේ සංවිධායකයෝ රිමාන්ඩ් කරන මම පැහැදිලිව කියනවා සමගි ජන බලවේගයේ විදියට අපේ පක්ෂයේ කිසි කෙනෙකුට උපදෙස් දීලා තිබෙත් නැහැ ක්‍රියා කරෙත් නැහැ මෙවැනි කටයුතු කරන්න ගෙවල් තියපු ගිනි තියපු මිනිස්සු අල්ලන්න මිනී මරපු අමරකීර්ති අතුගෝරාල මැතිතුමා මරපු මිනී මරුවන් අල්ලන්න ඕන නමුත් අද මොකද කරන්නේ ජනාධිපතිගේ පුටුවේ වාඩි වුණා කියලා මිනිස්සු ගිහිලා රිමාන්ඩ් කරනවා වෘත්තීය සමිති නායකයෝ එක නායකයෙක් ජෝසප් ස්ටාලින් මහත්මයාව අද නිකන් ගිහිල්ලා රිමාන්ඩ් කරා අපේ පක්ෂයේ වෘත්තීය සමිති නායකයෙක් කොඩියක් තියාගෙන හිටියා කියලා රිමාන්ඩ් කරා මානව ජනාධිපතිතුමනි තමුන්නාන්සේ මේ බලන්නේ අපේ සහයෝගය ගන්නද නැතිනම් මේ තියෙන ව්‍යාකූලත්වය වැඩි කරන්න අපි ඉල්ලා සිටින්නේ මේ ජනතාව ඉල්ලුවේ බදු වංචාගෙන වෙනත් වංචාගෙන මිනිස්සුන්ව අත්අඩංගුවට ගන්න කියලා අපි ඉල්ලා සිටිනවා කරුණාකරලාද හදිසි නීතිය දාගෙන මේ රටේ ජනතාව අද මර්ධනය කරන්න යනවා මේ තියෙන ලෝකේ ජාත්‍යන්තර මානව හිමිකම් කොමිසම කියනවා හදිසි නීතියේ මානව හිමිකම් කවුන්සිලයේ විරෝධේ විරෝධතා යටපත් කළොත් ආර්ථිකය තවත් නරක් වෙයි එක්සත් ජාතික එක්සත් ජාතීන්ගේ සංවිධානයේ අරගල කරුවන්ට පහර දීම ජාත්‍යන්තර ප්‍රජාවම හිලා දකි මහණේ තමුන් නාසලගෙන් අද ජාත්‍යන්තරයෙන් ආධාර ගන්න යනකොට මේ ආණ්ඩුව කටයුතු කරන ආකාරය දිනෙන් දින ම නියෝජනය කරපු දිස්ත්‍රික්කේ මොනරාගල මම සන්තෝෂ වෙන එක ගයක් ගිනි තිබ්බේ නැහැ එක සිද්ධියක් උනේ නැහැ නමුත් අද මිනිස්සු පාරට බැහැලා තමන්ගේ විරෝධය පෑවාණ්ඩු ඒ පුජ්‍යණන් එක එක්කනා ගිරලා අධිකරණයට දානවා මම මෙතනදී පොලිස් පතිර කියනවා බිබිල පොලිස් ස්ථානෙන් ගලක් ගහපු නැති ගිනි කිඹුර පත්තු කරපු නැති කාටවත් පහර දුන්න නැති දැන් විශාල පිරිසක් අද රිමාන්ඩ් කරලා තියෙනවා අධිකරණයෙන් අපතීලා ඇවිල්ලා තියෙනවා අපි ඉල්ලන්නේ මේ අයගෙන් කරුණා කළා මේ සම්බන්ධව ජනතාවට යම් සහනයක් දෙන්න 1971 පොලිසිය වලට ගැහුවා මිනිස්සු මැරුවා ජේආර් ජයවර්ධන ජනාධිපතිතුමා ඇවිල්ලා 1977 අයට නිදහස දුන් 88 89 බීජනේ රජයේ දේපල විනාශ කරපු පිරිස් අද අත්අඩංගුවට ගත්තා නම් දස දහස් ගාණක් අත්අඩංගුවට ගන්න වෙනවා අරගලයකින් පස්සේ විප්ලවයකින් පස්සේ කැරැල්ලකින් පස්සේ එහෙමයි කටයුතු කරේ අවුරුදු 30 අරන්තලාමේ ස්වාමින් වහන්සේලා ඝාතනය කරපු දුවිය අද පාර්ලිමේන්තුවේ ඉන්නේ ශ්‍රී මහ බෝධියට දළදා මාලිගාවට ගහපු අය පාර්ලිමේන්තුවේ මානව මේ රටේ රට බංකොලොත් කරපු නිසා රටේ ආර්ථිකය විනාශ කරපු නිසා අරගල කරපු කට්ටිය රිමාන්ඩ් කරන එක සාධාරණද කියලා අහනවා ඒ වගේම ජාත්‍යන්තරයේ සහයෝගය ගන්නම් කරුණා කරලා අපි ඉල්ලන්නේ කරුණා කරලා මේ පිරිස් ගැන මීට වැඩිය සහනයෙන් බලන්න අපේ හිතවත් මන්ත්‍රීවරු කතා කර ආණ්ඩුවේ පින් ගියාය අපි පටුමිලා අඩු කරා රුපියල් 114 තිබ්බ ඩීසල් 450ට වැඩි කරලා 10ක් අඩු කරාම අඩු කරලා තියෙනවා.
තව මිනිත්තු දෙකක් කාලයක්
යනකොට 134 තිබ්බ ඩීසල් පෙට්‍රල් ඒ වගේම ගෑස් 200කින් අඩු කරාම කියනවා අපි අඩු කරා 3000කින් විතර වැඩි කරා. ඒ වගේම මම කියනවා 10000 තියෙන්නේ අද මොනරාගල දිස්ත්‍රික්කේ සියමලාන්වේ කොටියාගල ගමේ වඩිනුගවවල පාරම්පරිකව ගොවිතැන් කරන අපේ ගොවීන් පස් වෙනකොට වැඩි ගාණක් අද අත්අඩංගුවට අරන් රිමාන්ඩ් භාරය දාගෙන ඉන්නවා. මන ආහාර නිෂ්පාදනය කරන්නම් මෙහෙමද කටයුතු කරන්නේ? අද බඩියුණු නිෂ්පාදනය සම්පූර්ණයෙන් බෑලා. ඒ අය පාරම්පරිකව පාවිච්චි කරපු ඉඩම් ටික ආණ්ඩු ඉඩම් ටිකෙන් මේගොල්ලෝ එළවලා තියෙනවා. මම තමුන් ආන්සලා ඉන්නන්නේ එහෙමනම් කරුණා කළා මේ අයට ඒ තමන්ගේ පාරම්පරික ඉඩම් ටික බඩියුණු ගවා ගන්න උත්තර දෙන්න කියලා මම තමු නිදහස් කරන්න කියලා මම ඉල්ලා සිටින්නේ. ඒ වගේම අද 22 වෙනි සංශෝධනයේ මම කාරණයක් කියන්න කැමති. අපි 31 වෙනි සංශෝධනය ඉදිරිපත් කරා. 19 වෙනි සංශෝධනයේ තිබ්බ ප්‍රධානම ප්‍රජාතන්ත්‍රවාදී ලක්ෂණය තමයි ව්‍යවස්ථාදායකට 10 දෙනා පත් කිරීම. මොකද 22න් කළා තියෙන්නේ පාර්ලිමේන්තුවට බාහිරව එක එක ශේෂ්ඨවල විශේෂඥ දැනුම තියෙන අය පත් කරද්දී අගමැතිටයි විපක්ෂ නායකයෙක් එක්ක අහුවෙලා කරන පත්වීම කථානායකවරයාට දෙලා තියෙන පාර්ලිමේන්තුවේ බලය ගන්න. ඒ කියන්නේ එතකොට ආණ්ඩුව තියෙන පැත්තට තමයි 7 දෙනෙක් පත් කරන අයිතිය තියෙන්නේ. මේකේ තියෙන ප්‍රජාතන්ත්‍රවාදය සම්පූර්ණයෙන් අයින් කළ කියලා. සියලුම ස්වාධීන කොමිෂන් සභා සියලුම ඉහළ තනතුරු වලට
කාලය අවසන් වෙනකම්
පත් කරන්නේ ව්‍යවස්ථාදායක සභාවෙන්. එහෙනම් ව්‍යවස්ථාදායක සභාව ඒකපාක්ෂික ව්‍යවස්ථාදායක සභාවක් විදිහට 22 වෙනි සංශෝධනයෙන් මේ ආණ්ඩුව පත් කළා තියෙනවා. අපි කියනවා කරුණා කළා 19 වෙනි සංශෝධනයේ තිබ්බ ඒ ආකාරයෙන් මේ ප්‍රජාතන්ත්‍රවාදී ලක්ෂණ එන්න මේ අය පත් කරන්න කටයුතු කරන්න කියනවා. ඒ වගේම
කාලය අවසන්
කරන ඇමතිවරු ගාන ඕන තරම් වැඩි කරගන්න. මේ රටේ ජනතාව ඉල්ලන්නේ ඇමතිවරු අඩු කරලා වියදම අඩු කරන්න. අගමැතිතුමාගේ ජනාධිපතිතුමාගේ කාර්යභාර වෙලා තියෙන්නේ අර ඉස්සර වගේ ඇමතිවරු වැඩි කරන්න. කරුණා කරලා මේ අයින් කරන්න කියලා සිටිනවා. ඒ වගේම 19 පැහැදිලිව තිබ්බා ජනාධිපතිවරයාට කිසිම මාතෘත්වයක් ඔබවන්න බෑ කියලා. මේක ඒකත් වෙනස් කරලා තියෙනවා. විධායක ජනාධිපතිට ආරක්ෂක ඇමතිකම් ප්‍රශ්නයක් නැහැ. නමුත් අනිත් ඇමතිකම් ධාරණේ ගැන අපේ විරුද්ධත්වය ප්‍රකාශ කරමින් මම නවතින බවස්.
බවෙන් සිටිය ඔබතුමාට ගරු ඩොක්ටර් රාජි රමේෂ් පත්‍රණ මහතුමා ඔබතුමාට මිනිත්තු 14ක් කාලයක් තියෙනවා.
ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, ජනාධිපති රනිල් වික්‍රමසිංහ මහත්මයාගේ ප්‍රතිපත්ති ප්‍රකාශනය පිළිබඳව එතුමාගේ සමාජ ආර්ථික දේශපාලන වැඩසටහන පිළිබඳව අදහස් දක්වන්නට අවස්ථාවක් ලැබීම පිළිබඳව මම සතුටු වෙනවා. එතුමන්ගේ පදවි ප්‍රාප්තියට ප්‍රථමව මෙරටේ සිදුවන දේශපාලන පෙරළිය හරහා මෙරටේ විශාල ජනවරමකින් ජනාධිපති දුරට පත්වෙච්ච ගෝඨාභය රාජපක්ෂ මහත්මයාට දුර හැරයන්ට සිදුවෙනවා. එතුමාගේ දුර කාලයේ හෙබ වූ වසර දෙකක කාලය තුළ මේ රටේ සාධනීය කටයුතු රාශියක් සිදු වුණත් පැවතිච්ච කොරෝනා අර්බුදය හමුවේ සාර්ථකය පිළිබඳව යම් තීන්දු තීරණ දුරදක් නුවණින් නොගැනීමේ හේතුව නිසා වෙනුත් මෙරට ජනතාව එතුමාගෙන් බලාපොරොත්තු වෙච්ච ක්‍රමවේදයන් වෙනස් කිරීම පිළිබඳව සාධනීය කටයුතු යම් ප්‍රමාණයක් කරගන්න නොහැකි වීම නිසාත් එතුමාට මේ ධූරය අහිමි වෙනවා. අද රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමාට අපේ රජයෙන් බලාපොරොත්තු වෙච්ච සමහරක් කටයුතු ඉෂ්ට නොවුණු කටයුතු මේ රටේ ජනතාව වෙනුවෙන් ඉෂ්ට කිරීමේ දෛවෝපගත අවස්ථාවක් හිමි වෙලා තිබෙනවා. අපි විශ්වාස කරනවා එතුමා මේ පාර්ලිමේන්තුවේ සියලු දෙනාගේ එකඟත්වයෙන් සාමූහිකත්වයෙන් එතුමාට දෛවෝපගතව පැවරලා තියෙන මේ කටයුත්ත මේ රටේ ජනතාවගේ විශ්වාසය දිනා ගනිමින් ඉෂ්ට කරන්නට එතුමාට හැකියාව ලැබෙයි කියලා අපි බලාගෙන ඉන්නවා. ඒ වෙනුවෙන් මේ සියලු දෙනාගේ පක්ෂ විපක්ෂ සියලු දෙනාගේ සහයෝගය ලබා දෙන්නට එකින් ඉල්ලීම එතුමා කළා තියෙනවා. රජයේ පාර්ශවයෙන් මේ දැනට නියෝජනය කරන මැතිවරු සියලු දෙනාමත් ඒ කටයුතු පිළිබඳ ඉල්ලීමක් කරලා තිබෙනවා. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, පසුගිය වසරක පමණ කාලය තුළ ඇතිවෙච්ච දැවන්ත ආර්ථික පීඩනය හමුවේ, සමාජ පීඩනය හමුවේ, පුපුරාගිය සමාජ විරෝධය හමුවේ අපිට අපේ දේශපාලන ව්‍යාපාරයට විශාල වන්දියක් ගෙවන්න සිදු වෙලා තුනක් පෞද්ගලිකව අපිට අපේ දේශපාලන ජීවිතේනුත් පෞද්ගලිකවත් ගෙවන්න සිදු වෙලා තුන. හැබැයි මේ රටේ සිදු වෙච්ච ඒ ආර්ථික පරිහානියට වන්දියක් හැටියට අපි මන්ත්‍රීවරුන් හැටියට ඒ දේශපාලන හානිය අපි සමසිතින් විඳ දරාගෙන ඒකට වන්දියක් ගෙවන්න අපි ලැහැස්ති වෙලා ඉන්නවා. අපි විශ්වාස කරනවා අපිට ගන්න බැරි වෙච්ච සමහරක් විට තරම් සාධනීය වුණු තීන්දුව తీර නැවත හැරවිලා තිබෙනවා. අවශ්‍ය ප්‍රතිසංස්කරණ සිදු කරමින් පවතිනවා. රට ක්‍රමානුකූලව යථා තත්ත්වයට පත්වමින් පවතිනවා පෙනෙන්න තිබෙනවා. ඒකට උදව්වක් හැටියට 22 සංශෝධනයේ අවශ්‍ය ව්‍යුහාත්මක ප්‍රතිසංස්කරණ කරන්නත් විශේෂයෙන්ම සමාජයේ විශාල විවේචනයක් වෙලා තිබෙන වංචා දූෂණ පිළිබඳව අලුතෙන් පනත් කෙටුම්පතක් ඉදිරිපත් කරලා මේ රටේ සැබෑ ලෙසම දූෂිතයින්ට වංචනිකයන් දඬුවම් කරන්නට අවශ්‍ය අනපනත් ඉදිරිපත් කරන්නටත් අධිකරණ ඇමතුමා ලැහැස් වෙලා ඉන්නවා. හැබැයි මේ සියල්ලට වඩා අපහසු කාරණේ හැටියට අපිට පේන්නේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි ඇති වෙලා තියෙන ආර්ථික අර්බුදයේ හමුවේ ඉදිරියේදී සිදු කිරීමට යෝජිත විවිධ මූල්‍ය ප්‍රතිසංස්කරණ යටතේ පාඩු ලබන රාජ්‍ය ආයතන ප්‍රතිව්‍යුහගත කිරීමත් රාජ්‍ය සේවය පිළිබඳව තීන්දුව తీරන ගැනීමත් බදු ආදායම් පිළිබඳ ජනතාවට තරම් බරක් නොවන විදියට මේ කටයුතු කරන්නේ කොහොමද කියන කාරණයක් අපිට එතරම් ජනප්‍රිය නොවන තීන්දුව తీරන වෙන්න පුළුවන්. කෙසේ වුවත් ඒ අභියෝගය අපි මුහුණ දිය යුතුව තිබෙනවා. අපි විශ්වාස කරනවා මේ රටේ ඉදිරි කාලය තුලදී නැවත වතාවක් මේ විවිධ හේතු නිසා ලෝකයේ ආර්ථික අපගමනයන් මුහුණ දෙන රටවල් රාශියක් තිබෙනවා. අපේ රටත් ඒකට බඳුන් වෙලා තිබෙනවා. අපේ රටේ මේ තත්ත්වය වඩාත් සංකීර්ණ වෙලා තිබෙනවා. හැබැයි අපි විශ්වාස කරන නැවත වතාවක් අපිට ශ්‍රී ලාංකික ජාතිය හැටියට නැගී සිටීමට අවශ්‍ය ශක්තිය තිබෙනවා කියලා අපි විශ්වාස කරනවා. ඒ වෙනුවෙන් මතු කෙරෙන විවේචන රාශියක් අතරේ පසුගිය වසර 73ක කාලය තුල නිදහස් ශ්‍රී ලංකාවේ මේ රටේ පාලකීන් පිළිබඳව පාලනයන් පිළිබඳව විශාල විවේචන ගණනාවක් තිබෙනවා. හැබැයි ඒ විවේචන වලට මුහුණ දෙන ගමන්ම එතරම් ජනප්‍රිය නොවන කරුණු කිහිපයක් පිළිබඳව නිදහස් ශ්‍රී ලංකාවේ ඇතිවෙච්ච මම ඔබතුමාගේ අවධානය යොමු කරන්න කැමැති හිම නොවුනොත් අපි ඉතිහාසයට මේ රටේ පාර්ලිමේන්තුවට මේ රටේ දේශපාලන ක්‍රමයට මේ රටේ නියෝජිත ප්‍රජාතන්ත්‍රවාදයට සාධාරණේ නොවුනාය කියලා හැඟීමක් මට ඇති වෙනවා. ඒ නිසා නියෝජ්‍ය කතානායකතුමනි 1948 1920 වෙනකොටත් පසුගිය වසර 73ක කාලය තුළ මේ රටේ ඇති වෙලා තියෙන සමාජ පරිවර්තනය පිළිබඳව කරුණු කිහිපයක් ඔබතුමාට ඉදිරිපත් කරන්න කැමැතියි. මේ පළවෙනි කාරණේ හැටියට ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ රටේ 1948 අපි නිදහස ලබනකොට විදුලි බලය තිබුණේ නිවාස 10%කට විතරයි. අද නිවාස 99%කට විදුලි බලය තිබෙනවා. එරට විදුලි බලය ස්ථාපිත ධාරිතාව 1948 මෙගාවොට් 18යි අද 4263යි. එරට පාසල් ප්‍රමාණය 1948 3091යි අද පාසල් 10155යි. එරට සිසුන් ප්‍රමාණය 1948 මිලියන 1.1යි අද 4.2 මිලියන. වඩාත් වැදගත් වන කාරණේ ප්‍රයිමරි ස්කූල් එන්රෝල්මන්ට් රේට් ඉපදුණු දරුවන්ගෙන් පාසල් ගියේ 52 1948 අද 96ක් 98ක් පාසල් යනවා ආබාධිත රහිත දරුවන්. විශ්වවිද්‍යාල මෙරට එකයි තිබුණේ. අද විශ්වවිද්‍යාල රාජ්‍ය විශ්වවිද්‍යාල 18ක් තිබෙනවා. තව පෞද්ගලික විශ්වවිද්‍යාල 40කට ආසන්න ගණනක් මෙරටේ තිබෙනවා. මෙරටේ ජීවත් වීමේ ආයු කාලය වසර 42යි ඉපදෙනකොට 1948. අද ජීවත් වීමේ ආයු කාලය වසර 76යි ලෝකේ වැඩිම රටවලින් එකක්. මෙරටේ දුරකථන තිබුණේ 8625යි අද මෙරටේ දුරකථන මිලියන 34ක් තිබෙනවා. වාහන සංඛ්‍යාවත් එහෙමයි. ලියාපදිංචි වාහන සංඛ්‍යාව මේ රටේ කාර් ලොරි බස් රථවල සියල්ල තිබුණේ 22000යි. අද මේ රටේ 188ක් ලියාපදිංචි වාහන තිබෙනවා. මම කරුණ ඔබතුමාට ඉදිරිපත් කරේ ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි මේ සාධනීය වෙනස මේ රටේ සෑම මිනිස්සුකගේ ජීවිතවල පසුගිය අවුරුදු 73 වෙච්ච සමාජ ආර්ථික පෙරළිය ඉදිරි ගමනට මේ රටේ පාලකයෝ දායක වෙලා තියෙනවා. කවුරු පිළිගත්තත් නැතත් ඒක තමයි සත්‍ය කාරණය. මේ රටේ සෑම පාලකයෙක්ම දූෂිතයි, සෑම දේශපාලකයෙක්ම දූෂිතයි කියලා කියන්න අයිතියක් නැහැ. මේ රටේ ජනතාව වෙනුවෙන් සාධනීය කටයුතු රැසක් කරපු පිරිසක් ඉන්නවා. නිදහස් අධ්‍යාපනයේ පියාණන් ආචාර්ය CWW කන්නංකර මැතිතුමාගේ ඉඳලා කුඹුරු පනත ගෙනාවු පිලිප් ගුණවර්ධන මැතිතුමාගේ ඉඳලා වතු ජනසතු කරපු සිරිමාව බණ්ඩාරයන් මැතිණිගේ ආණ්ඩු දක්වා ඒ ආණ්ඩුවල මහජන නියෝජිතයන් රැසක් තමුගේ පෞද්ගලිකත්වයේ ඉදිරියට අභිබවා ගිහිල්ලා මෙරට සමාජ දියුණුව වෙන විශිෂ්ට වැඩ කොටසක් කරලා තියෙනවා. මහවැලි සංවර්ධන ව්‍යාපාරය කරපු ගාමිණී සාලක මැතිතුමත් එහෙමයි. අදටත් 20000ක් විශ්වවිද්‍යාල ශිෂ්‍යෝ උපාධිය ලබා ගන්න, මහපොළ ලබා අරගන්න කටයුතු කරන්නේ ලලිත් ඇතුළත් මැදිරි ඇමතිතුමාට පින් සිද්ධ වෙන්න. ඒ නිසා මේ රටේ පසුගිය වසර 73ක් කාලය තුළ ඇතිවෙච්ච සමාජ ආර්ථික දියුණුව මේ මෑත කාලය තුලදී දකුණු ආසියානු කලාපේ රටවල් අතරින් ඒක සංසන්දනය කළත් අපිට වඩා ඉදිරියෙන් ඉන්නේ මේ කලාපේ ජනගහනයත් එක්ක බලනකොට මැලේෂියාව විතරයි. ඒ ආසන්නට එන්න ඉන්දියාවටවත් පකිස්තානටවත් බූතානටවත් මියන්මාරටවත් ලාඕසයටවත් යටත් විජිතයක් හැටියට තිබුණු කිසිම රටකට තාම හැකියාව ලැබෙන්නේ නැහැ. ඒ නිසා විවිධ ජාතිවාදී ගැටුම් මැද ආගම්වාදී කලකෝලහල මැද තාම ජාතිවාදීන් කුලවාදීන් ආගම්වාදීන් හිස පුරවගෙන ඉන්න පිරිසක් ඉන්න රටක් හැටියට අපි ඇවිල්ලා තියෙන අපි ලබාගෙන තියෙන අධ්‍යාපනික සෞඛ්‍ය භෞතික රටවල පහසුකම් සංවර්ධනයේ ජයග්‍රහණ අතිමාත් ප්‍රමාණයක් තිබුණා. ඒ ජයග්‍රහණ අපි අව탁සේරු කරන්න හොද නැහැ. කවුරු මොනවා කිව්වත් ඒක තමයි මෙරටේ සත්‍ය කතාව. හැබැයි අපි ඒක කරලා තියෙන්නේ කොහමද? මේ පාසල් හදලා තියෙන්නේ, විශ්වවිද්‍යාල හදලා තියෙන්නේ, ගොඩනැගිලි හදලා තියෙන්නේ බදු ගෙවල නෙමෙයි. ණය අරගෙන මේක කරලා තියෙන නියෝජ්‍ය කතානායකතුමනි, අපි ණය අරගෙන තමයි මේ රට ඇවිල්ලා තියෙන්නේ. ණය ගෙවා ගැනීම, කළමනාකරණය කර ගැනීම ගැටලුවක් මත උනා. ඒකේ ප්‍රධාන කාරණේ තමයි දීර්ඝ කාලීන ණය අරගෙන ආපු රටක් ගෝඨාභය ජනාධිපතිතුමා බලයට පත් වුණාට පස්සේ තීන්දුව කර අපි තවත් ණය ගන්නෙ නැහැ කියලා. ඒක යහපත් තීන්දුවක් කියලා එදා පෙන්නුවාට කොරෝනා අර්බුදයේ හමු වෙච්ච ආර්ථික අවපාතයත් එක්ක ඒක අපිට පාරා වලල්ලක් බවට පත් වුණා. අපි ණයන ගැනීම අලුතෙන් ව්‍යාපෘති ආරම්භ නොකිරීම නිසා අපේ ආර්ථික හිර වෙලා කඩා වැටුණා. ඒක වගේම අපි බාර ගන්න අවශ්‍ය ඒක ආර්ථික මේ වශයෙන් යහපත් තීන්දුවක් නෙවෙයි බබි දන්නවා. හැබැයි අනිත් පැත්තෙන් අපි ණය ගත්තේ නැහැ. අදටත් මේ රටේ ජනතාව ආදායම් බදු ගෙවන්නේ නැහැ. මේ කරලා තියෙන්නේ ආදායම් බදු මේ රටේ ෆයිල් තියෙනවා 240,000ක්. ඒකේ රිටර්න් එකේවල තියෙන්නේ තොරතුරු ටික ඉදිරිපත් කරලා තියෙන්නේ වාර්ෂිකව ගිය අවුරුදු 31,000යි. ඒකෙන් රුපියල් 100ක් හරි බදු ගෙවලා තියෙන ප්‍රමාණය 31,000යි. ඒකෙන් මිලියනකට වඩා ආදායම් බදු ගෙවලා තියෙන්නේ 1000යි මේ රටේ. මේ රටේ මිනිස්සු 1000ක් තමයි මේ රටේ ආදායම් බදු වලින් 80%කට දායකත්වය දීලා තියෙන්නේ. මේ 1000ක් දෙනා නිසා තමයි මේ ආදායම් බදු මේ ප්‍රමාණයවත් අපිට හම්බ වෙලා තියෙන්නේ. ඒ නිසා මේ බදු ප්‍රතිසංස්කරණ ඉදිරියේදී සමහරකට නීරස වෙන්න පුළුවන්, ජනප්‍රිය නොවෙන්න පුළුවන්. හැබැයි අපිට ඒ තැනට යන්න වෙලා තියෙනවා. ඉදිරි කාලදී අපේ රටේ බදු ආදායම වැඩි කරගන්න අවශ්‍ය වෙලා තිබෙනවා. පාඩු ලැබෙන රාජ්‍ය අතර ප්‍රතිව්‍යුහගත කරන්න වෙලා තිබෙනවා. අපි ඊටාම ඉහළට කතා කරපු අපේ රජයන් අතර ශක්තිමත් කරපු රාජ්‍ය සේවය පිළිබඳව නැවත පසු විපරම් කරන්න වෙලා තිබෙනවා. ඒක නමුත් මේ රටේ ඇති වෙලා තියෙන තත්ත්වයත් එක්ක ඒක අපිට කරන්න සිදු වෙලා තිබෙනවා. ඒ වෙනුවෙන් අපි දන්නවා හර්ෂ දෙසිල්ලා මැතිතුමා කතාවේදී මේ තත්ත්වයන් පිළිබඳව පුරෝකථනය කර අපි තුමන ස්තුතිවන්ත වෙනවා. එතුමා ඒ කරුණු ඉදිරියේ ඉස්සරහදි කිව්වා. එතුමාගේ කටයුතු වලින් අපිට ගර්ථිත හැකි උකහා ගන්න පුළුවන් කරුණු රාශියක් තිබුණා. හැබැයි අපි දන්නවා එතුමා ඒ අද එතුමා කෝ ඉදිරිපත් වෙනවා කියලා මේ වගකීම් ගන්න පෞද්ගලිකව දන්නවා. අපිත් එතුමාට කිව්වා හිටපු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා පෞද්ගලිකව එතුමාටත් ආරාධනය කර එතුමාගේ පක්ෂ නායකරත් ආරාධනය කරා මේ වගකීම් ගන්නටයි කියලා. මේ සම්බන්ධයෙන් සර්වපාක්ෂික රජයක්ද සර්වපාක්ෂික රාජ්‍ය පාලනයක්ද කවරාකරින් මේ ව්‍යුහය ක්‍රියාත්මක කරනවාද කියන කාරණය පිළිබඳව අපිට තර්ක විතර කරන්න පුළුවන්. හැබැයි අවශ්‍ය වෙන්නේ සෑම කෙනෙකුගේම දායකත්වයේ මේ වෙනුවෙන් ලබා දීම නූතන ශ්‍රී ලංකාවක් නැවි ශ්‍රී ලංකාවක් බිහි කරන්න රනිල් වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමා කියන විදියට හර්ෂද සිල්ල මැතිතුමාට තියෙන වැදගත් අදහස් සියල්ල ආයෝජනය කරන්නට පිළිගන්නට තර්ක විතර කරන්න අපි සූදානම්. එතුමා කියපු කරුණු 10ක් පිළිබඳව අපි අවධානය යොමු කරන්න ලැහැස්ති. එතුමාගේ කරුණු පදනම්ව රට ඉදිරියට ගෙනන්න පුළුවන් වැදගත් වැඩසටහනක් තියෙනවා. ඒක කරන්න අපි අත් දෙකම උස්සලා සහයෝගය ලබා දෙනවා කියන කාර්යය මම මේ අවස්ථාවේදී සිහිපත් කරනවා. හැබැයි නියෝජ්‍ය කතානායකතුමනි, මේ කාර්යය දේශපාලකින්ට විතරක් කරන්න පුළුවන් කාර්යයක් නෙමෙයි. කවතුමාට කියන්න අවශ්‍ය කාරණේ එකයි, මේ රටේ දේශපාලකින්ට දොස් කියන්න පුළුවන්. හැබැයි සමාජ ප්‍රතිසංස්කරණයක් වෙනුවෙන් අපිට මේ රටේ සෑම ක්ෂේත්‍රයකම පුද්ගලයින්ගේ සහයෝගය ගන්න අවශ්‍යයි. ඇයි මං එහෙම කියන්නේ? මං ඔබතුමාට කිව්වා පාසල් 3000 10000 වෙලා තිබෙනවායි කියලා. මේ රටේ අවුරුදු 73 කාලයක් තුලදී. හැබැයි පාසල් 3000 10000 වුණාට වැඩක් නැහැ. අපේ රටේ තරුණ පරපුර සුපිරිම තරුණ ප්‍රජාව 111ක් ත්‍රිවිල් රථ රියදුරන් බවට පත් වෙලා තියෙනවනම් අපේ පාසල් 3000 10000 කරාට වැඩක් නැහැ. දේශපාලනඥ ගොඩනැගිලි හදලා අධ්‍යාපනඥයින් දරුවන්ට ඉංග්‍රීසි භාෂාව පුහුණු කරන්නේ නැත්නම් අපේ දේශපාලකයෝ පාසල් 3000 10000 කරාට වැඩක් නැහැ. දරුවන්ට තාක්ෂණික දැනුම දෙන්නට අධ්‍යාපනඥයින් ක්‍රියා කරන්නේ නැත්නම් ඒ භාෂා දැනුම තාක්ෂණික දැනුම එක්ක මේ අධ්‍යාපන ප්‍රතිව්‍යුහගත කරන එක දේශපාලකින්ට කරන්න පුළුවන් එකක් නෙමෙයි. මට කියලා පාසල ගුණන්න විෂයමාලාව හදලා දෙන්න බෑ. තව ඇමතිවරයෙකුට එක් කරන්න මේක කරන්න ඕනේ අධ්‍යාපනඥයෝ. ඕක එක නොකර නිසා තමයි අද මේ තරුණ පරපුර මේ තත්ත්වයට පත් වෙලා තියෙන්නේ. අපි විශ්වවිද්‍යාල එක 18 කරාට වැඩක් නැහැ. ඒ විශ්වවිද්‍යාලෙන් බිහිවන දරුවන්ට වෘත්ති අභ්‍යුක පුහුණුවක් ලැබලා දුන්නේ නැත්නම් ඒ විශ්වවිද්‍යාලෙන් බිහිවන දරුවෝ 1948 අවුරුද්දට 250 එළියට ආවේ. දැන් 40,000ක් එළියට එනවා. ඒ 40,000 රැකියාව විරහිත උපාධිධාරීන් බවට පත් වෙනවා නම් ඒකේ වගකීම ගන්නටත් කෙනෙක් ඉන්නට ඕනේ. ඒක විශ්වවිද්‍යාල ආචාර්යවරුන් තමුන්ගේ දරුවන්ට අදාළ පාඩමාල ලබා දෙන්න කටයුතු කරන්න ඕනේ. එහෙම නැතුව මේක අපිට සාමිකව යන්න පුළුවන් ගමනක් නෙමෙයි. දෙවනි කාරණය, ගරු මම තවත් එක උදාහරණයක් ගන්නම්. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, අපි පහුගිය දවස්සේ මම දැක්ක ඊයේ කතා කරනකොට මෙරටේ අගමැතිතුමත් විපක්ෂ නායකතුමත් අගම ජනාධිපතිතුමත් රාජකීය විද්‍යාලයෙන් පිහිවෙච්ච අය කියලා සඳහන් කළා. ඒක ඉතා හොඳයි. ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි, මේ පාර්ලිමේන්තුවේ 225 මන්ත්‍රීවරුන් 225 ඇවිල්ලා තියෙන පාසල් 45කින් මේ රටේ පාර්ලිමේන්තුවේ විතරක් නෙමෙයි ප්‍රධාන වෘත්තීන් සියල්ලෙම වෛද්‍යවරුන්, ඉංජිනේරුවන්, නීතිඥවරුන්, ගණකාධිකාරීවරුන් වෘත්තියේ මේ රටේ පාලන තන්ත්‍රවලින් 80% දෙනා ඇවිල්ලා තියෙන්නේ මේ රටේ පාසල් 50කින්. පාසල් 10000ක් තියෙනවා මේ රටේ. පාර්ලිමේන්තුවේ ඉන්නේ පාසල් 45කින් ආපු අය. පාසල් 45කින් ආපු අය ඉන්නේ. ඒක නිසා අපි බන්දුර ගුණාත
නැමැතුමාට
ඉගක් කාලේ යෝජනා කරා. මේ පාසල් පද්ධතිය හරහා තමයි මේ රටේ ඇති නැති පරතරය, අධ්‍යාපන විෂමතාවය, තමයි සමාජ විෂමතාවයක් බවට පත් වෙලා තින්නේ. ප්‍රාථමික පන්ති ඉවත් කරලා ද්විතීක පාසල් ප්‍රාථමික පාසල් බවට වර්ග කරමු කියලා. ඒකට විරුද්ධ වුණේ කවුද? ඒකට විරුද්ධ වුණේ ආදි ශිෂ්‍ය සංගම්. මේ රටේ සෑම ප්‍රධාන පාසලකම ආදි ශිෂ්‍ය සංගම් සියල්ල විරුද්ධ වුණා මේ රටේ පාසල් ප්‍රාථමික ද්විතීක වර්ගීකරණය කරනවට. ඒ සමාජ විභේදනය, අස්ථාවරත්වය, ඒ ඇති නැති පරතරය මේ රටේ පටන් ගන්න පාසල් පත්තියෙන් ඒක වෙනස් කරන්න අවශ්‍යයි. ඒකට හැබැයි ආදි ශිෂ්‍ය සංගම් ඉදිරිපත් ඉඩ දෙන්නේ නැහැ. දෙවැනි කාරණය, අපිට නීතිඥ මහතුරු පහුගිය කාලේ මේ අරගලයත් සමග විශාල ලෙස අපිට කිව්වා ඇවිල්ලා මේ රටේ ප්‍රජාතන්ත්‍රවාදයේ යහපාලනය, ජනතා මාතේ ස්ථාපනය කිරීම ගැන. හැබැයි මම ඔබට කියන්න කැමතියි, මේ රටේ අධිකරණ පත්තියේ සමහරක් වෙලාවට අධිකරණ මේ මනසකින් කටයුතු කරන්නේ නැහැ. ඒකට පැහැදිලි උදාහරණයක් තමයි ඒරෝෆ්ලොට් ගුවන් යානය පිළිබඳ සිද්ධිය. රටේ සංචාරක කර්මාන්තයෙන් ජීවත් වෙන දහස් ගණනකට ආපු රසියානු සංචාරක ටිකක් නැති වෙලා ගිහිල්ලා ගුවන් යානය නතර වුණා. ඒකදී අධිකරණ මේ මනසකින් කටයුතු කළේ නැහැ. ඒ විනිශ්චයකාරතුමා ගිහිල්ලා නඩු තීන්දුව ලියලා 12යි කාල වෙනකොට ගුවන් යාන පාලකවරයාට යවුවා, එයාට රෙඩි කන්ට්‍රෝලර් මේක නවත්තන්න කියලා. ඒ කටයුතු කරේ එහෙම. අපි දන්නවා අපිට බණ කියන මේ නීතිඥ සංගමේ ප්‍රධාන මහත්මේ ගාල්ලට ආව පහුගිය දවසේ ගිය අවුරුද්දේ ප්‍රධාන දකුණේ ප්‍රධානතම පාතාල නායකයාට කුඩු ජාවාරම් කරුවට අප ගන්න දවසට රුපියල් මිලියනේ ගානේ කමක් නැහැ නැවිලා කරාට උන්ගේ වෘත්තිය එක. හැබැයි ඔවුන් එහෙම කරන ගමන් අර භාෂාව කියමනත් ඔවාදුණු පරහට තමා සම්මතිය පීඩාසිට කියලා කුඩුකාරයන්ට අප දෙන්න, මේ කුඩුකාරයන්ට පාතාල නායකයන්ට අප දෙන්න මිලියන ගණන් අරගෙන ඇවිල්ලා ඇපිය වෙන ගමන් දේශපාලකයන්ට කියනවා යහපත්ව රට පාලනය කරන්න, වංචා දූෂණ කරන්න එපා කියලා. මේ දෙබිඩි පිළිවෙත් අපිට භාවිතා කරන්න බෑ කරු කතානායකතුමනි. ඒ වගේම තමයි අපි දැනගන්න අවශ්‍යයි අරගලය පහුගිය දවස්වල මේ රටේ රාජ්‍ය නායකයා වෙනස් කරා, පාලනය වෙනස් කරා. ඒකේ සාධනීය ලක්ෂණ රැසක් තිබුණා. ඒකේ ප්‍රධානතම කාරණේ තමයි 21 වන සියවසට ගැලපෙන විදිහට මේ රටේ ජාති කුලම ආගම් බෙදවලින් තොරව මිනිස්සු එකතු වෙලා හිටියා. හරි සතුටුයි. අපි 21 වන සියවස යන්න අවශ්‍යයි. එහෙනම් මේ රටේ අපිට ජාතිවාදී කුලවාදී ආගම්වාදී කරපින්නගෙන යන්න බෑ. හැබැයි ඒ ජාතිවාදී කුලවාදී ආගම්වාදී නැති රටක් අපි නිර්මාණය කරනවා නම් අපි අඩුගානේ අපේ මනස හදා ගන්න අවශ්‍යයි. මේ රටේ අගමැති පුටුවේ අඩුගානේ දෙබල මිනිස්සෙක් වාඩිනකොට හිත සතුටෙන් ඒක අනුමත කරන්න. මේ රටේ අගමැති පුටුවේ අඩුගානේ මුස්ලිම් මිනිස්සෙක් වාඩි වෙනකොට සතුටෙන් හිත හදා ගන්න අපි පුළුවන් වෙන්න අවශ්‍යයි. ඒ මානසිකත්වය මේ රටේ හැදිලා නැහැ. එහෙනම් අපි ඒ සාමූහිකත්වයේ වර්ධනය කරගන්න දේශපාලනගේ පැත්තෙන් කැපකිරීමක් කරන්න අවශ්‍යයි. වන්දිගවන්න සිදු වෙලා තිබෙනවා. හැබැයි සමාජයේ මේ පැත්තෙන් වෘත්තිකයින් සෑම කෙනෙක් එකතු වෙන්නේ නැතුව, ලොකු සමාජ කතිකාවතක් නැතුව මොන දේශපාලනයක් දිනුවත් ඒ ගමන යන්න බෑ. ඒකට වෙනුව එකතු වෙලා කටයුතු කරමු කියන මන් හිතනවා. ඔබතුමාට බොහොම ස්තුතියි.
බොහොම ස්තුතියි ගරු මහත්මනි.